திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையெந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் தேவர்கோ அறியாத தேவதேவன், செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை, மூவர்கோ நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி, மூதாதை மாதாழும் பாகத்து எந்தை, யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான், யாமார்கோ கொடியல்லோம் யாதும் அஞ்சோம், மேவினோம் அவன் அடியார் அடியாரோடோ, மேன்மேலும் கொடைதாடி ஆடுவோமே. சொன்ன அனைத்துலகளையும் பயில் அமாத்தியர் குலத்துள் தோன்றி ஆங்கோர் தென்னவனை அரசுரிமை திரள் செய் மந்திரியாகி, தென்னற்கெல்லாம் முன்னவனை பின்னு சடைமுடியின் மேல் பொன்னின் முடிசூடி ஆண்ட மன்னவனை, மதுரையிலே குதிரை விற்கச் சொன்னவனை வணக்கம் செய்வோம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு, அறிவால் சிவமேயான நமது மணிவாசக பெருமானின் பொன்னார் கழல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி, அருமையான முறையிலே இது காலம் கலிகாலம், பிறவிங்கிற நோய்க்கே அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த நாம கொரோனாங்கிற ஒரு நோய் வேற, இப்படி எந்த சூழல் இருந்தாலும் அயராது சைவ பணியை விடாது ஆற்றிக்கொண்டிருக்கும் நமது சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்விலே நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். எட்டாம் திருமுறையாக திருவாசகம் அந்த நூல் சிறப்பினை ஒரு பாடல் மூலம் பார்க்கலாம். அருள் வாதவூரர் சொல் அம்பலவர் தாம் எழுதும் திருவாசகத்தை தெளிந்தால் கருவாம் பவகதியும் நீங்கி பரமர் அருளாலே சிவகதியும் உண்டாம் சிவம். பவகதி பிறவி நீங்கும், சிவகதி உண்டாம், நமக்கு முக்தி நிச்சயம். அந்த திருவாசகத்தை உணர்ந்தால் அதை தெளிய வேண்டும், அந்த நூலை ஓத வேண்டும். ஓதுதற்கு எளிது, உணர்தற்கு அரிது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒருவாசகத்துக்கும் உருகார் என்பதும் அதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாக்கியங்கள். அதனைத் தொடர்ந்து இப்போது சாத்திரம் என்று சொல்லும் பொழுது அதிலே முடிமணியாக திகழக்கூடியது சிவஞான போதம் என்ற அருமையான நூல். அதிலே எட்டாம் சூத்திரமானது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கழல் செலுமே என்று சொல்லுகின்றது. பக்குவம் வரும்பொழுது இறைவன் குருவாக வந்து ஆட்கொள்வார் என்று. அந்த வகையிலே அது எப்படி எட்டாவது சூத்திரமாக இருக்கின்றதோ அதுபோல சைவத்திலே அனுஷ்டானம் பூஜை எல்லாம் செய்யும் பொழுது சம்ஹிதா மந்திரங்கள் என்று 11 மந்திரங்களை சொல்லுவோம். அதிலே எட்டாவது மந்திரமும் சிகா மந்திரம்தான். ஆக அப்படி ஒரு சிகா முடியான ஒரு நூல் தான் நமது திருவாசகம். இந்த நூலுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்று சொன்னால், மணிவாசக பெருமான் இந்த நூலை சொல்ல அவர் எதிரிலே அமர்ந்து தன்னை யாரெனக் காட்டாமல் சிவபெருமானே அமர்ந்து அந்த நூலினை படியெடுத்ததுதான் அதனுடைய சிறப்பு. அந்த திருவாசகத்தை அவர் சொல்லி முடித்த பின்பாக பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்லி பணித்து, அந்த திருக்கோவையாரையும் அவர் பாடிய பின்பாக அவற்றையெல்லாம் ஏட்டிலே படியெடுத்து, அதன் பின்பாக நிறைவாக அருள்வாதவுரர் சொல்ல அம்பலவர் தாம் எழுதும் என்று மிக அழகாக அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று அதிலே கையொப்பமும் இட்டு வைத்தார் என்று பார்க்கும் பொழுது இந்த நூலுடைய சிறப்பு நமக்கு சிறப்பாக விளங்குகிறது. ஆக இத்தகு சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்ட நாம் இப்போது அவருடைய வரலாற்றினையும் சிறிது தெரிந்து கொண்டு அடுத்து நாம் நூல் கருத்துக்களை பற்றி சிந்திக்கலாம். பாண்டிய நாட்டிலே மதுரைக்கு அருகில் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் அந்த தொலைவிலே வாதவூர் என்று ஒரு ஊர். அந்த ஊரிலே சம்பு பாதாசிரியர் சிவஞானவதியார் என்ற இருவருக்கும் திருமகவாக அவதரித்தவர் நம்முடைய வாதவூரர். அது வாயு பூசித்ததால் வாதவூர் என்று அழைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். வாதபுரம் என்றும் அது வழங்கப்படுகிறது. அந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் வாதபுரீஸ்வரர் என்று வழங்கப்படுகின்றார். அந்த பெருமான் திருவருளால் அந்த பொழுதிலே பௌத்தம் தலை தூக்கி சைவம் அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் குன்றி இருந்தது. ஞானசம்பந்த பெருமான் காலத்திலே சமணம் தலை தூக்கி சைவத்திற்கு இடையூறு வந்தது என்று பார்த்தோம். அது நமது அப்பர் சுவாமிகள் காலத்திலும் அப்படித்தான் என்று நாம் பார்த்தோம். இருவரும் சமகாலத்தவர்கள். மணிவாசக பெருமான் காலத்திலே பௌத்தம் தலை தூக்கி இருந்தது. இப்பொழுது இறைவன் திருவருளால் சைவ சமயம் தழைக்கவும் வேத சிவாகம நெறிகள் விளங்கவும் நாம் பார்த்த இந்த இருவருக்கும் திருமகனார் ஒருவர் திரு அவதாரம் செய்கின்றார். பெற்றோர் மகிழ்ந்து அந்த மகவிற்கு வாதவூரர் என்ற திருநாமத்தை சூட்டுகின்றனர். அருமையாக இந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வரும் பொழுதே கலைஞானங்கள் எல்லாம் அதற்கு நிரம்பியது, அங்கனம் நிரம்பிக் கொண்டே வருகிறது. ஒரு 16 வயது ஆகும் பொழுது எல்லா கலைஞானங்களும் கைவரப்பெற்றார் நமது வாதவூரர். இவருடைய கல்வி திறம், நல் ஒழுக்கம், உற்றது கொண்டு மேல் வந்து உருபொருள் உணர்த்தும் அறிவின் திறன், இவற்றை எல்லாம் கண்டு அனைவருமே வியந்தார்கள். அந்த காலத்திலே பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தவர் அரிமர்தன பாண்டியன். அவர் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை தனது அவைக்கு அழைத்து வர சொல்லி அவரோடு அளவலாவுகின்றார். அப்போது அவரது அறிவு நலனை கண்டு அவர் வியந்து அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற ஒரு பட்டத்தை சூட்டி தனக்கு முதன் மந்திரியாக அமர்த்தி கொள்கிறார். வாதவூரரும் இது இறைவனது ஆணை என்று அதனை ஏற்றுக்கொண்டு அமைச்சுரிமை தொழிலை திறம்படச் செய்து வருகின்றார். மிக மிக கவனமாக செய்து வருகின்றார். அதனால் மக்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் இருவருமே, அதாவது வாதவூரரும் அரிமர்தன பாண்டியனும் சேர்ந்து திறம்பட அந்த ஆட்சியானது அப்போது இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த பாண்டிய மன்னனுக்கு நமது வாதவூரர், அதாவது தென்னவன் பிரம்மராயன் ஆகிய நமது மணிவாசக பெருந்தகை கண்ணும் கவசமுமாக விளங்கினார். சிறிது நாட்கள் செல்ல செல்ல உலக இன்பங்களை பற்றிய ஒரு சிந்தனை அவருக்கு இல்லை. அதனால் அவருக்கு எந்த மகிழ்வும் இல்லை. ஆகையால் இந்த போகங்கள் எல்லாம் நிலையற்றவை. இந்த பணம், பதவி, இந்த உலகியலில் நாம் காணக்கூடிய எல்லா விஷயங்களும் நிலையற்றவை. இந்த போகங்கள் நமக்கு தேவையில்லை என்று அவருக்கு அதன் மீது ஒரு உவர்ப்பு தோன்றுகிறது. ஆகையால் அவர் என்ன செய்கின்றார் இப்போது நாம் பார்ப்போம். யாராவது ஒரு கூத்து நிகழ்த்துகின்றார்கள் என்று பார்ப்போம். அதை நிகழ்த்துகின்ற அந்த கூத்தினருடைய தன்மை வேறாக இருக்கும், அவர்கள் கொண்டுள்ள கோலம் வேறாக இருக்கும். அதுபோல இவரும் தமக்கு அவருடைய ஞான நாட்டம் அவருடைய நிலையாக இருக்கிறது. ஆனால் இங்கே அமைச்சராக அவர் அந்த கொண்ட கோலத்தின் தகுந்தாற் போல பணியாற்றி கொண்டு வருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவருக்கு உள்ளே குருவை தேடும் வேட்கை நாளுக்கு நாள் மிகுந்து கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு நாள் அரசனுடைய குதிரை சேவகர்கள் எல்லாம் அங்கே அவைக்கு வருகின்றார்கள். அரண்மனைக்கு வந்து, அரசர் பெருமானே, நம்முடைய குதிரை படைகள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றது. வயது முதிர்ந்த குதிரைகளும் நோயாளியான குதிரைகளும் தான் நம்மிடம் அதிகமாக இருக்கிறது. சிறந்த குதிரைகள் இல்லாததால் குதிரை படை நமக்கு தெளிவாக இல்லை. அதை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று நினைவுறுத்துவது எங்கள் கடமை என்று அவரிடம் வந்து விண்ணப்பிக்கின்றார்கள். அப்போது அரசவையில் இருந்த சில தூதர்கள் கீழே கடற்கரையிலே நல்ல குதிரைகள் வந்து இறங்கி இருக்கின்றன என்று அரசனிடம் அந்த செய்தியை தெரிவிக்கின்றார்கள். அரசன் அமைச்சர் பெருமானாகிய பிரம்மராயரை பார்த்து, தென்னவன் பிரம்மராயராக இருக்கக்கூடிய நமது மணிவாசக பெருமானை பார்த்து, நம்முடைய கருவூலத்திலே இருந்து வேண்டும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு பணியாளர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று நல்ல குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று அவருக்கு கட்டளையிடுகின்றார். வாத வீரரும் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு பொற்பண்டாரத்தை திறந்து அளவிறந்த பொருட்களை எல்லாம் ஒட்டகத்தின் மீது ஏற்றிக்கொண்டு படைகளும் பரிசனங்களும் தன்னை சூழ்ந்து வர மதுரை சொக்கேசன் ஆலயத்திற்கு சென்று வணங்குகின்றார். அதன் பின்பாக மதுரையை விட்டு புறப்பட்டு பலகாத தூரம் கடந்து அந்த திருப்பெருந்துறை என்னும் தலத்தை அடைகின்றார். அந்த ஊரை அணுக அணுக அவர் மேலிருந்த ஏதோ ஒரு சுமை குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி ஒரு உணர்வு அவருக்கு வருகின்றது. இந்த தலம்தான் இறைவன் நம்மை ஆட்கொள்ளும் தலம் என்று அவர் உணர்வு அவருக்கு உணர்த்துகின்றது. இப்படி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிவநாம முழக்கம் எங்கிருந்தோ வருவது அவர் செவிகளுக்கு எட்டுகின்றது. அவ்வொலி வரும் திசை நோக்கி வாதவூரர் விரைந்து செல்கின்றார். ஓர் இடத்தில் கல்லால மரம் போன்ற பெரியதொரு குருந்த மரம், அதன் கீழாக ஒரு குருநாதர் அமர்ந்திருக்கின்றார். கீழே அவர் முன்பாக நிறைய மாணாக்கர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அதனை பார்த்தவுடன், அந்த சீடர்களை எல்லாம் கண்டவுடன், தனக்கும் அதுபோல் பாடம் கேட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வருகின்றது. அந்த குருநாதரை பார்த்தால் எப்படி இருக்கின்றதாம், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன், அதாவது நல்ல சிறந்த ஒரு குருநாதராக அவர் அங்கே வீற்றிருக்கின்றார். அவருடைய வலது கையானது சின்முத்திரையை காட்டிக்கொண்டு இருக்கின்றது. திருமுகம் எப்படி இருக்கிறது என்றால் ஒளி மயமாக தேஜோமயமாக இருக்கிறது. கண்கள் திருவருள் விளக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இப்படி வீட்டிருந்த குருநாதரை கண்ட வாத ஊரர், தாம் பல நாட்களாக விரும்பி தேடிக்கொண்டிருந்த குருநாதர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என எண்ணி, காந்தம் கண்ட இரும்பை போல அப்படியே குருநாதரை நோக்கி அவர் மனம் வசப்பட செல்கின்றார். அவர் அருகிலே சென்றவுடன் அடியற்ற மரம் போல அவரது திருவடியில் வீழ்ந்து பணிகின்றார். ஐயனே, என்னை ஆட்கொண்டு அருளுக என்று அவரிடம் வேண்டி நிற்கின்றார். வாதவூரரின் பரிபாக நிலையை கண்ட குருநாதர் திருக்கண் நோக்கம் பரிசம் முதலிய தீட்சைகள் செய்து திருவடி சூட்டி திரு ஐந்தெழுத்தை அவருக்கு உபதேசம் செய்கின்றார். அதாவது நயன தீஷையும் ஸ்பரிச தீஷையும், அதன் பின்பாக அவருக்கு வாசக தீட்சை, இதெல்லாம் நடக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அதனை எண்ணி எண்ணி வியக்கின்றார் நமது வாத ஊர் அடிகள். எவ்வளவு ஒரு பெருங்கரணை திறம் இருந்தால் நாம் வந்து அவரை வணங்கியதும் நமக்கு அவர் இந்த தீஷைகளை எல்லாம் செய்துள்ளார் என்று அந்த வியந்ததன் காரணமாக மீண்டும் குருநாதருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றார். இப்போது ஞானாசிரியருடைய திருவருள் அந்த திருவருள் நோக்கத்தால் இவர் ஞானமே வடிவமாக ஞானத்தின் திருவுருவாக மாறுகின்றார். அதனால் தனது குருநாதரை கண்டவுடன் பல சொல்மாலைகள் குருநாதரை குறித்து அவர் சூட்டி மகிழ்கின்றார். அந்த தோத்திரங்களை எல்லாம் கேட்ட, அதாவது அது எப்படிப்பட்ட தோத்திரங்கள் என்றால், கேட்பவர்களுடைய மனத்தை உருக்கக்கூடிய அருள் விளக்கம் நிறைந்த தோத்திரங்கள். அதனை கேட்டவுடன் ஞானாசிரியர் வாத ஊரரை நோக்கி, மாணிக்கம் போன்ற வாசகங்கள் நீ பாடியமையால் உனக்கு மாணிக்க வாசகன் என்ற தீஷா நாமத்தை வழங்குகின்றேன். மாணிக்க வாசகர் என்றும் சொல்லலாம், மணிவாசகர் என்றும் சொல்லலாம். மணிமணியான வாசகங்கள் அடிக்கடி நமது நூல்களில் மணிவாசகர் என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் காணலாம். ஆக மாணிக்க வாசகன் என்ற பெயர் தந்தோம் என்று அவருக்கு தீட்சா நாமத்தை சூட்டி மகிழ்கின்றார் குருநாதர். அன்று முதல் வாத ஊரர் என்ற திருப்பெயருடன் மாணிக்க வாசகர், ஏற்கனவே மன்னன் கொடுத்த தென்னவன் பிரம்மராயன் என்ற ஒரு பட்டம், பெற்றோரிட்ட பெயர், இப்போது குருநாதர் தந்த தீஷா நாமமாக மாணிக்க வாசகர் என்ற திருநாமம் அவருக்கு வழங்குவதாயிற்று. இப்போது அவர் குருநாதரை வணங்கி, என்னை ஆட்கொண்ட போதே என்னுடைய உயிர் உடைமை உடல் எல்லாவற்றையும் உங்களுக்கே நான் அர்ப்பணித்து விட்டேன். ஆகையால் அடியேன் கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அரண்மனையிலிருந்து புறப்படும் பொழுது அமைச்சராக புறப்பட்டார். இப்போது பக்குவ மாணாக்கன் ஆனமையால் அங்கே ஏற்கனவே மானதமாக இவருக்காகத்தானே அவர் காத்தே இருக்கின்றார் இறைவன் வந்து. ஆனால் இறைவன் தான் அங்கனம் இருக்கிறார் என்பதை இவருக்கு அப்போது தெரியாது. ஆக அவர் பொதுவாக உலகியலில் நாம் பார்த்தோம் என்றால் மாணவர்கள் எல்லாம் வந்து காத்திருப்பார்கள், அதன் பின்பு ஆசிரியர் வருவார். ஆனால் இங்கே ஞானாசிரியர் வந்து பக்குவ மாணாக்கனுக்காக காத்திருக்கின்றார் என்றால் இவருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஆக இப்போது இவர் இவ்வாறு ஆட்கொள்ளப்பட்டமையால் இந்த ஏற்கனவே உலகியலில் நாம் பார்க்கின்ற போகங்கள் எல்லாம் நிலையற்றது என்று உணர்ந்தமையாலும் பக்குவத்தின் காரணமாகவும் அவருக்கு மேல் கொண்டு இறை அவரிடம் ஞானம் பெற வேண்டும் என்ற ஒரு உந்துதல் மட்டுமே இருந்தமையால் இங்கனம் அவரிடம் முறையிடுகின்றார். அதற்கு குருநாதர், அப்பொருட்களை கொண்டு நீ சிவப்பணி செய்க என்று பணிக்கின்றார். அதாவது அருள் ஆணை குருநாதரிடம் இருந்து அங்கனம் வருகின்றது. அந்த கட்டளையின்படி மாணிக்கவாசக பெருமான் அந்த பொருட்களை கொண்டு திருப்பெருந்துறையிலே மிக சிறந்த கோயில் ஒன்றை கட்டுகின்றார். திருவிழாக்கள் செய்கின்றார். திருமடங்கள், திருநந்தவனங்கள் முதலியன அமைக்கின்றார். அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை நிகழ்த்தினார். இங்கனம் அரசன் குதிரை வாங்க அழித்த பணத்திலே சிவப்பணிகள் செய்து கொண்டு வருகின்றார். நாட்கள் பல சென்று விட்டன. மணிவாசக பெருமானோ அருளார் அமுதத்தை உண்டு கொண்டே இருக்கின்றார். ஆக அதனால் தெருளார் சிவானந்த போதத்திலே திளைத்து இருக்கின்றார். இப்படி இவருடைய வேறுபட்ட நிலையை கண்டு இவருடன் வந்தவர்கள் குதிரை வாங்கி கொண்டு நாம் மதுரை செல்ல வேண்டுமே என்று தாங்கள் எதற்காக வந்தோமோ அந்த செயலை நினைவூட்டுகின்றார்கள். அந்த உரைகள் எல்லாம் அவர் செவியிலே நுழையவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க சிவபெருமானை வழிபடுவதே தன்னுடைய பணியாக கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்கின்றார். இனி இவரிடம் நாம் அருகிலே இருந்து ஒரு பயனும் இல்லை. மன்னன் சினம் கொள்வான், ஆகியால் மன்னனிடம் சென்று நடப்பதை சொல்லி விடுவோம் என்று உடன் வந்தவர்கள் எல்லாம் மதுரைக்கு வந்து மன்னனிடம் இங்கனம் நிகழ்ந்தது என்று சொல்லுகின்றார்கள். இந்த செய்தியை கேட்ட மன்னன் சினந்து ஒரு திருமுகம், அதாவது கடிதம் எழுதி அதை வாத ஊரரிடம் சேர்ப்பித்து அவரை அழைத்து வாருங்கள் என்று ஆணையிட்டு சிலரை அனுப்புகின்றார். அவரது ஏவலின்படி வந்த பணியாளர்களும் திருப்பெருந்துறையை அடைந்து அரசன் அளித்த அந்த திருமுகத்தை அமைச்சர் பிரானிடம் கொடுத்து அரசனுடைய கட்டளையை கூறி நின்றார்கள். அதை கேட்ட வாத ஊரர் தன்னுடைய குருநாதரிடம் சென்று நிகழ்ந்ததை விண்ணப்பிக்கின்றார். இப்படி ஒரு சூழல் இருக்கிறது, அடியேன் செய்வது என்ன என்று. குருநாதர் அவரை பார்த்து புன்முறுவல் பூத்து, அஞ்சற்க, ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று மன்னனிடம் அறிவித்து விலை உயர்ந்த மாணிக்க கல்லை கையுறையாக கொடுக்க என கூறி மாணிக்க மணியையும் அவருக்கு கொடுத்து, ஏற்கனவே மாணிக்கம் போன்றவர் அல்லவா இவர், அவருக்கு ஒரு மாணிக்க மணியையும் கையில் கொடுத்து விடை கொடுத்து அனுப்புகின்றார். வாத ஊரருக்கு குருநாதரை பிரிய மனமே இல்லை. ஆனால் என்ன செய்வது, பிரியாவிடை பெற்றுக்கொண்டு மதுரைக்கு வருகின்றார். அரசவைக்கு வந்து மணிவாசக பெருமான் இறைவனை அருளிய மாணிக்க மணியை மன்னனிடம் கொடுத்து வருகின்ற ஆவணி மூலத்தன்று குதிரைகள் மதுரை வந்து அடையும் என்று கூறுகின்றார். இதனால் அரசன் சினம் மாறி மனம் மகிழ்ந்து அவரை அன்போடு வரவேற்று அருகிருத்தி அவரை மகிழ்விக்கின்றார். ஆவணி மூல நாளை மன்னன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு இரண்டு நாட்கள் முன்பு அமைச்சர்களுள் சிலர் வாத ஊரர் சொல்லியன அனைத்துமே பொய்யுரை, அவர் தங்களை ஏமாற்ற எண்ணுகின்றார், எடுத்து சென்ற பொருட்கள் அனைத்தையும் அவர் திருப்பெருந்துறையிலே சிவப்பணிக்கு செலவழித்து விட்டார், ஆக அவர் கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று மன்னனிடம் கூறுகின்றனர். இப்போது பாண்டிய மன்னன் ஒற்றர்களை விடுத்து அந்த ஒற்றர்களின் மூலமாக அமைச்சர்கள் கூறியன அத்தனையும் உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டான். வாத ஊரர் செய்கையை எண்ணி சினந்து, முதலிலே குதிரை வாங்காமல் திருப்பணி செய்து கொண்டிருக்கின்றார், சொல்லுவதை எல்லாம் செவிபடுக்கவில்லை என்று உடன் சென்றவர்கள் சொன்னதை கேட்டு ஒரு சினம். இரண்டாவது, இப்போது அவர் தன்னிடம் ஒரு மாணிக்கமணியை கொடுத்து ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று சொன்னதால் மகிழ்ந்தான். ஆனால் உடன் இருந்த மற்ற அமைச்சர்கள் சொன்னதின் பேரில் அவற்றை எல்லாம் ஒற்றர்கள் மூலம் உண்மைதான் என்பதை அறிந்தவுடன் மீண்டும் அவனுக்கு அவர் மீது சினம் வருகின்றது. ஆகையால் தண்டநாயகர் சிலரை அழைத்து வந்து வாத ஊரரிடம் சென்று, குதிரை வாங்க கொண்டு போன பொருட்கள் அனைத்தையும் திரும்பி அவரிடம் பெற்று வாருங்கள் என்று ஏவுகின்றார். அவர்கள் வாத ஊரரிடம் சென்று மன்னனுடைய கட்டளையை கூறி அவரை துன்புறுத்துகின்றார்கள். கொடும் சிறையிலே இடுகின்றார்கள். சுடு வெயிலிலே நிறுத்தி கடுமையாக வருத்துகின்றார்கள். இங்கனம் பல துன்பங்கள் நேர்ந்தாலும் வாத ஊரர் சிவபெருமானையே தியானித்துக் கொண்டு இருக்கின்றார். ஐயனே, ஆவணி மூலத்தன்று குதிரை கொண்டு வருவதாக கூறிய உன் உரை பொய்யாகுமோ? உன்னுடைய அடித்தொண்டனாகிய நான் இவ்வாறு துன்புறுவது தகுமோ? நீ என்னை கைவிட்டால் எனக்கு யார் துணை? அடியான் ஒருவது ஒருவன் துன்புற்றால் அது உனக்கு குறை அல்லவா என்றெல்லாம் இறைவனிடம் பலவாறாக முறையிட்டு வருந்துகின்றார். வாதவரருடைய வருத்தத்தை தணிக்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் நரிகளை எல்லாம் பரிகளாக, அதாவது குதிரைகளாக மாற்றி, தேவர்களை எல்லாம் குதிரை சேவர்களாக அதில் அமர்த்தி, இந்த கூட்டம் புடைசூழ தான் குதிரை வணிகன் போல ஒரு திருக்கோலம் கொண்டு தனக்கு மட்டும் வேதத்தை குதிரையாக கொள்கின்றார். அந்த வேதமாகிய குதிரையிலே அமர்ந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார். குதிரை படைகள் மதுரையை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டான் மன்னன். அவன் மனம் மகிழ்ந்தது. ஐயையோ, தவறாக நினைத்து வாத ஊரரை தண்டித்து விட்டோமோ என்று வருந்தி, அவரை விடுவித்து அன்போடு அவரை வரவேற்று முகமன் கூறி அருகிலே இருத்தி கொண்டார். கடல் அலைகள் போல வந்த படைகளின் விரைந்த நடையால் எங்கும் புழுதி படலம் வானை மறைத்தது. குதிரை கூட்டம் மதுரை மாநகரை அடைந்தது. வாணிக தலைவனாக வந்த சிவபெருமான் பாண்டிய மன்னன் முன்னிலையில் குதிரைகள் அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினார். குதிரைகளை பல வகையாக நடத்தி காட்டியும் ஆடல்கள் புரிய செய்தும் மன்னனை மகிழ்விக்கின்றார். பெருமகிழ்ச்சி அடைந்த மன்னன் குதிரை தலைவனுக்கு ஒரு பட்டாடையை பரிசாக கொடுத்தார். குதிரை தலைவனாக வந்த சிவபெருமான் அந்த பரிசை புன்னகையோடு தன் செண்டினால் வாங்கி கொண்டார். அதை கண்டதும் தான் அளித்த பரிசை மரியாதை குறைவாக குதிரை வணிகன் பெற்றுக் கொண்டான் என்று மன்னன் வெகுண்டான். அருகில் இருந்த வாத ஊரர் செண்டினால் பரிசு பெறுவது அவர்கள் நாட்டு வழக்கு என்று கூறி மன்னன் சினத்தை மாற்றுகின்றார். அதன் பின்பாக குதிரையின் இலக்கணம் அறிந்த புலவர்கள் குதிரைகளை எல்லாம் ஆராய்ந்து, இவைகள் நல்ல நிறமாக இருக்கின்றன, நல்ல நடை உள்ளவனாக இருக்கின்றன, நல்ல சுழிகளும் பெற்றுள்ளன என்று பாராட்டினர். அரசனும் தான் அளித்த பொருளை விட பல மடங்கு பெருமதி மிக்க குதிரைகளை பெற்றதாக மகிழ்ந்து, அதாவது தான் கொடுத்த பணத்தை விட நல்ல தரம் வாய்ந்த, அதை விட அதிகமான பெருமதி உள்ள குதிரைகள் தனக்கு கிடைத்துள்ளன என்று மகிழ்ந்து, அவற்றையெல்லாம் அந்த பந்தியிலே கொண்டு சேருங்கள் என்று பணிக்கின்றான். வணிகர் தலைவன், அதாவது குதிரை வியாபாரியாக வந்த சிவபெருமான், குதிரைகளை எல்லாம் கைமாற்றி கொடுக்கும்படி தன்னுடன் வந்தவர்களிடம் கூறி அரசனிடம் விடைபெற்று சென்று விட்டார். இப்போது அன்று இரவு இந்த குதிரைகள் எல்லாம் பந்தியில் சென்று அடைக்கப்பட்டு விட்டன. இதெல்லாம் பகலிலே நடந்திருக்கின்றது. அன்று இரவு நடுநிசியில் குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரிகளாக மாறிவிட்டன. பரிகள் எல்லாம் மீண்டும் நரிகளாக மாறிவிட்டன. அந்த பந்தியில் இருந்த பழைய குதிரைகளையும் கொன்று தின்று ஊர் மக்கள் அஞ்சும்படியாக மூளை முடுக்கெல்லாம் ஓடி மறைந்தனர். காலையில் குதிரை சேவகர்கள் எல்லாம் உள்ளம் பதறி உடல் நடுங்கி அரசனிடம் சென்று முறையிடுகின்றார்கள். அதனை கேட்ட மன்னனுக்கு சினம் பொங்குகின்றது. அமைச்சர்களை அழைத்து அந்த திருவாதவுரர் செய்த வஞ்சனையை கூறி படைத்தலைவர்களை அழைத்து அவரை சுடுவெயிலில் நிறுத்தி மீண்டும் அவருக்கு தண்டனை கொடுத்து அவரிடத்தில் கொடுத்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெற்றுக் கொண்டு வாருங்கள் என்று முன்பு சொன்னது போல சொல்லுகின்றார். படை வீரர்கள் இவரை அழைத்துச் சென்று வெயிலிலே நிறுத்தி தலையிலே கல் ஏற்றி ஒருக்கின்றார்கள். அவர் இறைவன் திருவருளையே நினைந்து வழிபட்டு கொண்டே இருக்கின்றார். இவருடைய துன்பத்தை அடியவராகிய மணிவாசக பெருமானுடைய துன்பத்தை துடைக்க எண்ணிய பெருமான் வைகை ஆற்றிலே வெள்ளம் பெருகுமாறு செய்கின்றார். வைகையில் தோன்றிய பெருவெள்ளம் மதுரை மாநகர் முழுவதும் பரவத் தொடங்கியது. அந்த பெருவெள்ளத்தை கண்ட மக்கள் ஊழிக்காலமே வந்து விட்டதோ என்று அஞ்சி மன்னனிடம் சென்று முறையிடுகின்றார்கள். மன்னனும் ஆற்று வெள்ளத்தை தணிக்க பூ பொன் பட்டு முதலிய அணிகலன்களை எல்லாம் ஆற்றிலே விட்டு வெள்ளம் தணியுமாறு ஆற்றை பணிகின்றான். வெள்ளம் மேலும் பெருகியதோடு அல்லாமல் சிறிதும் குறையவில்லை. அது கண்டு அமைச்சர்களோடு கூடி ஆராய்ந்த பொழுது அவர்கள் எல்லாம் சிவனடியாராகிய வாதவூரரை துன்புறுத்தியதால் இங்ஙனம் நிகழ்கின்றது, அதன் விளைவுதான் இது. இந்த மதுரை மாநகரை இந்த வெள்ள நீர் அழிக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லுகின்றனர். அப்போது அரசனும் வாதவூரருக்கு தான் இங்ஙனம் ஒரு துன்பம் செய்திருக்க கூடாது என்று வருந்துகின்றான். அவரிடம் சென்று பேசும் பொழுது அவர் திருவருளை நினைந்து வழுத்த வெள்ளத்தோடு வேகம் கொஞ்சம் குறைந்தது. இருப்பினும் முற்றும் வெள்ளம் குறையவில்லை. அதை கண்ட பாண்டியன் மதுரை மக்களை எல்லாம் ஒருங்கு கூட்டி ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு பங்கு என்று அளந்து கொடுத்து ஆட்டின் கரையை அடையுங்கள் என்று பணிக்கின்றான். அரசனுடைய ஆணையை கேட்ட காவலர்கள் ஊர் முழுவதும் முரசு அறைந்து அறிவித்தார்கள். எல்லோரும் இந்த வேலையை செய்யும் பொழுது அந்த நகரிலே பிட்டு விற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தாள் வந்தி என்ற ஒரு மூதாட்டி. அவள் தான் எவ்வாறு அந்த தனக்கு அழவாக கொடுக்கப்பட்ட மண்ணை கொண்டு அதில் அடைப்பது என்று யோசிக்கின்றாள். ஆள் கிடைக்காமல் வருந்தினாள். நாள்தோறும் ஆண்டவன் மீது அவர் அளவற்ற அன்பு கொண்டு அந்த பிட்டினை கொண்டு அவருக்கு தினந்தோறும் நைவேத்தியம் செய்த பின்பாகத்தான் அவள் தன்னுடைய பிட்டு வாணிபத்தை செய்து வந்திருக்கின்றாள். ஆகையால் இறைவனிடம் நான் என்ன செய்வது என்று துன்பத்தை நீதான் தவிர்க்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றாள். அவளுடைய துன்பத்தை தவிர்க்கும் பொருட்டு சிவபெருமான் கூலியாள் போல தோன்றினார். அங்கே அவள் முன்பாக நின்று கொண்டு யாரேனும் கூலி கொடுத்து என்னை வேலை செய்ய வேலை கொள்வார் உண்டோ என்று கேட்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பணியாளை கண்டதும் வந்தி மகிழ்ந்து நீ எனக்கு கூலியாளாக வர வேண்டும், அவ்வாறு வந்து என்னுடைய பங்கை ஆற்றில் இட்டு நீ அடைத்தாய் என்றால் நான் விற்கக்கூடிய பிட்டை உனக்கு கூலியாக தருகிறேன் என்று கூறுகின்றாள். அதற்கு இசைந்த அந்த கூலியால் பிட்டை வாங்கி உண்டு கொண்டு தாயே என் பசி தீர்ந்தது, நீ ஏவிய பணியை நான் திறம்பட செய்து முடிப்பேன் என்று கூறி அவளுடைய பங்கை அடைப்பதற்காக செல்கின்றாள்.